ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிதாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது காஃபி வித் இன்பம் எஃப்எம், இன்பம் எஃப்எம் என்ற வானொலியை. இந்த நாளிலும் நம் மத்தியிலே தேவனால் பயன்படுத்தப்படுகிற அன்பு சகோதரன் ரவி தேவநேசன் அவர்கள் நம்ம அத்தில இருக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து பாடுகின்ற அந்த திறமையை பெற்றவர், ஒரு முன்னணி பாடகனாக நம்முடைய தமிழ் திரையுலகில் இடம் பிடிக்க அயராது முயற்சித்து கொண்டிருந்தவர். ஆனால் தேவன் அவரை தனக்கென்று பிரித்து இந்த நாட்களிலே பயன்படுத்தி வருகிறார். அவர் தேவனுக்காக ஒரு ஒலிப்பேழியை வெளியிட்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஒரு மியூசிக் சிடி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஒலிப்பேழையை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய பாடலைத்தான் பின்னணியிலே இப்பொழுது நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு நாம் பேசுவோம். பிரதர் சொல்லுங்க, நீங்கள் அதாவது ஆண்டவருக்கு உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்த பிறகு இப்படி பிசாசுகளை துரத்தும்படியாக ஒரு வல்லமையும் கிருபையும் தேவன் உங்கள் மேல் வைத்திருந்தார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? மற்றவர்களுக்கு எப்படி குறிப்பாக தெரிய வந்தது? ஏன்னா எல்லாரும் உங்களை அதற்கென்று கூப்பிடுவார்கள் என்று சொன்னீர்கள் இல்லையா?
ஆமாம் பிரதர். அதாவது ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் டாக்ஸ் கொடுக்கும்பொழுது பிரதர், அந்த டாக்ஸ் வாங்கின அந்த லேடி தலையெல்லாம் விரித்து போட்டு ஆட ஆரம்பித்து எடுத்தேங்க. ஸோ அதை பார்த்துட்டு கூட இருந்தவங்கெல்லாம் பயந்து போயிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு பயம் இல்லாத நிலைமையில் அதட்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன்.
ஓ, அதாவது உங்களுக்கு பயம் வரல?
எனக்கு பயம் வரல.
அதுக்கு முன்னாடி அந்த அனுபவம் இருந்ததா, இல்லை எப்படி உங்களுக்கு அப்படி அதட்டி ஜெபம் பண்ணுன்ற தெரிஞ்சது?
ஏன்னா நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன் கடவுளுக்குள்ளே. அதுதான் நான் ஜெபம் பண்ணும்பொழுது யூஸ்வலாக பிசாசுங்களை கடிந்து கட்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா இயேசுவாமியை வந்து சோதித்தான் இல்லையா, அது வந்து நமக்கும் அந்த சோதனை உண்டுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. பைபிள் படித்த அந்த புது காலத்திலேயே சொல்கிறேன்.
அதாவது உங்களுக்கு யாராவது அதை விளக்கி சொன்னாங்களா, இல்லை நீங்களே பைபிள் வாசிக்கும் பொழுது
தான் பிரதர்?
அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார்.
ஆமாம் பிரதர்,
ஆச்சரியமாக இருக்கிற. சொல்லுங்க பிரதர்.
அப்போது அது பார்க்கும்பொழுது அந்த லேடிக்கு பின்னாடி இருக்கிற அசுத்தாவிகளை என்னுடைய கண்களில் கர்த்தர் காட்டினார். ஸோ அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதே சமயத்தில் எனக்குள்ள ஒரு பயங்கர கோபம் அந்த நேரத்தில் அந்த பிசாசை பார்த்துட்டு, இப்படி பாவர்ட்டியில் இருக்கவங்கள அது ஆட்டி படைக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அந்த நேரத்தில் சேர்ந்து எல்லாரும் இந்த பொம்பளை ஆடுறத பார்க்குறாங்க. அப்புறம் நான் அதட்டி ஜெபம் பண்ணும்பொழுது அங்கே மரித்து போன ரெண்டு மூணு ஆண்களோட பேரை அது சொல்லுது. ஸோ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த ரெண்டு பசங்க செத்து போயிட்டாங்க, ஸோ அவங்க தான் இந்த அம்மாவை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது நான் பிசாசுங்களோட கூப்பிட்டு பேசுவேன், நீ என்ன யார் ஏது அப்படின்ட்டு.
அதாவது பிசாசுகளோடு பேசுவேன்னு சொல்லும்பொழுது பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவர்கள் ஜபத்துக்கென்று வரும்பொழுது
அதுக்கிட்ட பேசுவேன்.
பேசுவீங்க, சரி, என்னன்னு பேசுவீங்க பிரதர்?
யாரு, எங்கே, உன்னோட பேர் என்ன? என் அசுத்தாவிகள் கிட்ட ஆக்சுவலாக பேசக்கூடாது. அவன் பொய்யின் பிதாவாக இருக்கிறான். பிசாசு
பொய்யின் பிதா,
அவன் சொல்கிறதெல்லாம் லை தான், பொய் தான் அது. பட் எனக்கு அந்த நேரத்தில் அந்த அறிவு இல்லை. அது ஒரு ஊழியக்கார் மூலமாக தான் எனக்கு அந்த ஒரு ஞானம் கிடைச்சது. அதிலிருந்து நான் பிசாசுகள் இடத்துல பேசுகிறதே கிடையாது, அப்படியே கேஸ்ட் அவுட் பண்ணி அனுப்பி விட்டுருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் கடவுள் எனக்கு இந்த வாரத்தை ஆப்ரேட் பண்ணிக்கிற விஷயம் தான் பிரதர்.
ஸோ அது எப்படி அந்த ட்ராக்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த அம்மா ஆடினபொழுது நீங்கள் ஜோம் பண்ணீங்க?
ஆமாம். கம்மி
என்ன ஆனது அதன் பிறகு?
அதன் பிறகு அந்த லேடி மயங்கி விழுந்தாங்க. ஸோ அதெல்லாம் கீழே விழுந்தோன்னே நான் பயந்துட்டேன். அப்போ தான் பயந்தேன் நான். அதட்டும்பொழுது ஜோம் பண்ணும்பொழுது பயப்படல. அந்தமாக கீழே விழுந்தவுடனே நான் ரொம்ப பயந்தேன், என்னடா இது, கீழே விழுந்துட்டாங்களே. சுற்றி இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க, இவன் ஏதோ பண்ணிட்டான்.
ஏன்னா உங்களுக்கு அதுவும் அது ஒரு புது அனுபவம்.
ஆமாம், அது போகும்போது இவன் செடேஷனில் போயிட்டாங்க போல இருக்கு. அது அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் தண்ணி கொண்டு வர சொல்லி தெளிச்ச பிற்பாடு அந்தம்மா எழுந்துட்டாங்க.
ஓகே,
எனக்கு என்ன நடந்ததுன்னு அவங்க கேட்டாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சது, இது பீஸா சொல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அப்படி தான் பிரதர் கடவுள் என்னை முதல் முதல்ல எடுத்து பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் நிறைய கிராமங்களுக்கு சென்று பிசாசுகளை துரத்துறது, வியாதியஸ்தரை சுகமாக்குறது, இப்படி அநேக ஊழியங்களில் கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தினார். அநேகர் மத்தியில் என்னுடைய பெயரை கர்த்தர் உயர்த்தினார். அதாவது கர்த்தருக்காக உண்மையாக இருக்கும்பொழுது கர்த்தர் எல்லா விதத்திலும் உன்னை கனப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னதை நான் இன்னைக்கு நினைவு கூறுறேன் பிரதர்.
அது ஒரு பக்கம். அடுத்தது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார் என்றும் வேத வசனம் இருக்குது. ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்ததை தேவன் பார்த்து உங்களை கனப்படுத்தி இருக்கிறார் என்பதும் உண்மையாக தான் இருக்கிறது.
ஆமாம் பிரதர், அங்கே 3 வருஷம் என்னோட வேலையை முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். நான் இன்னொன்று சொல்லணும் பிரதர், 400 ரூபாய் சம்பளத்துக்கு மெட்ராஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தூத்துக்குடி போன உடனே எனக்கு வந்து 800 ரூபீஸ் ஃபுட் அலவன்ஸ் அங்கே தனியாக கொடுத்தாங்க. ப்ளஸ் 400 ரூபாய் சம்பளத்தை 1000 ரூபீஸாக மாற்றி சம்பளம் டைரெக்டாக வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. 400 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவனுக்கு 1800 ரூபீஸ் சம்பளமாக மாற்றினாங்க பிரதர். இது எவ்வளோ பெரிய அற்புதம் பிரதர், 80s-ல் 90s-ல்.
நிச்சயமா.
ஸோ அப்படி ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு இதை, அது எனக்கு அப்போ பெருசாக தெரியல. கடவுள் வழிநடத்த அதெல்லாம் யோசிக்கும் பொழுது அந்த நடந்து வந்த பாதைகள்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அன்னைக்கு நான் என்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த அந்த ராத்திரி நொறுக்கப்பட்டவனா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரதர் கர்த்தரை நான் கைவிடவே இல்லை பிரதர். எத்தனையோ வெட்கங்கள் துக்கமான காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் நான் அதை தான் யோசித்து பார்ப்பேன், கர்த்தாவே இத்தனை வருஷம் நீர் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்தீரே அப்படின்னு சொல்லி. ஸோ தூத்துக்குடியிலேருந்து சென்னை வந்தேன் பிரதர். நம்ப மாட்டீங்க, நான் அப்ளை பண்ணவே இல்லை ஃபாரின் சான்ஸுக்கு. இந்த 3 வருஷ காலமாக என்னோடய தம்பி என்ன பண்ணியிருக்கான்,
அதாவது அந்த இடத்துல நீங்கள் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பளிச்சின் மனசில் பட்டது. நீங்கள் தேவனுக்கு எப்பொழுது உங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ அப்போது தேவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உண்டானது,
கட்டாயம்
உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த.
ஆமாம் பிரதர்.
ஸோ அதன் பிறகு தேவன் பின்வாங்கவில்லை. நம்ம ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம், இல்லை பலவிதமான இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனால கவனம் சிதறி ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து தடுமாறி இருக்கலாம். நிச்சயமா அது நம்ம யாருக்கும் வராத ஒரு பரிசுத்தவான்கள்னு சொல்ல இயலாது.
நிச்சயமா
நாம் வளர வளர பலன் அடைந்திருப்போம்.
கட்டாயமா.
ஆனாலும் நீங்க சொன்னது போல தேவன் உண்மையா இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்து வருகிறார். அதுதான் உண்மை.
உண்மை பிரதர், அது
சொல்லுங்க.
இப்போ மெட்ராஸ் வந்த பிற்பாடு பிரதர் எனக்கு ஒரு டெலகிராம் வந்திருந்தது பிரதர். நான் வரதுக்கு முன்னாடி அந்த டெலகிராம் வந்திருந்தது. அதுவும் நான் வந்த அன்னைக்கே எனக்கு ஒரு இன்டர்வியூ சொல்லி ஃபாரின் போகிறதுக்கு, சவுதி போகிறதுக்காக வேண்டி. அது 11 o'clock இன்டர்வியூ. நான் வந்து சேர்ந்தது காலையில் ஒரு 8:30 இருக்கும். நைட்லாம் ட்ராவல் பண்ணி வந்தேன், பஸ்ஸில் தான் வந்தேன், தூத்துக்குடியிலேருந்து சென்னை. ஸோ அந்த டெலகிராம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வெறுப்பு, ஏன்னா 3 வருஷமாக 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பணம் அது, இது வரைக்கும் அந்த ரீஃபண்ட் பண்ணுவோம் இல்லை. நான் போயிட்டு தூத்துக்குடி போயிட்டு 3 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டு அப்பவும் ஃபாரின் போகல. சரி இது மாதிரி எவனாவது ஏமாத்துறதுக்காக கொரிய இது அனுப்பியிருப்பான் டெலகிராம் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தம்பி என்ன பண்ணியிருக்கான், அவன் ஃப்ரெண்டோட அப்பா தான் இந்த மாதிரி சீட் பண்ணதுனால அவனுக்குள்ளே வருத்தம் போல இருக்குது. அவன் இந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ஃபாரின் சான்சஸ்க்கு என் பேரில் அவன் அப்ளை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதில் ஒரு டெலகிராம் அன்றைக்கி வந்திருந்தது. ஸோ நானும் என்னோடய அப்பாவும் அந்த இன்டர்வியூக்கு போகணுன்றது சென்னையில் போனால், எனக்கு முன்னாடி ஒரு 7 பேர் போய் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க, நான் 8th ஆள். அவன் சொல்லும்பொழுதே சொல்லி அனுப்பினான், தம்பி 7 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, நீயாவது பாஸ் பண்ண பாரு அப்படின்னா. சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்தேன்னா நான் ஒன்றுமே கொண்டு போகல, ஈவன் கேல்குலேட்டர் கூட கொண்டு போகல இன்டர்வியூக்கு. ஸோ அவன் ஃபெட்அப், எல்லாம் எடுத்துன்னு வந்தவனே ஃபெயில் ஆகிட்டான், என்ன பண்ண போகிறான்னு சொல்லி அனுப்பி விட்டான் வெறுப்பா. உள்ளே போனால் கர்த்தர் மிகவும் நல்ல ஒரு பிரதர். அந்த டெலிகேட் வந்து இன்டர்வியூ பண்ணுறவர் வந்து நார்த் இந்தியன். அவருக்கு என்னை கேட்டார், எஸ்டிமேஷன்லாம் போடுவியா, சிவில் பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்டார். எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று போடணும், அது போடுவியான்னு சொல்லி கேட்டார். அவர்கிட்டயே கேல்குலேட்டர் வாங்கி அவரோட கேல்குலேட்டர்லேயே நான் எஸ்டிமேஷன் போட்டு ஒரு 10 minutes-ல் கொடுத்தேன்.
அதாவது கோலியாத் உடைய வாளை எப்படி தேவிதை எடுத்து அவனே தாவிதை எடுத்து அவனே வெட்டினானோ அந்த விதமாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது.
ஆமாம்
சொல்லுங்கள்.
அப்படி போட்டோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நான் செலக்ட் ஆனோடனே அந்த ஏஜென்ட் செலக்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஏஜென்சியே ரொம்ப சந்தோஷமாக வந்து கை கொடுத்து ஓகே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க பரவாயில்ல ஆச்சரியமாக இருக்க.
ஏன்னா இது வரைக்கும் அவங்க யாரையும் அனுப்புனதும் கிடையாது, அனுப்ப முயற்சித்ததும் கிடையாது, நீங்கள் செலக்ட் ஆனவுடனே அவங்களுக்கும்
உண்மையில பெரிய ஆச்சரியம்.
ஆண்டாண்டுகளாக அவங்களுடைய கனவு நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நம்ம ஏஜென்சி மூலமாக போகணும்.
ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சொன்னாங்க நீங்கள் 20,000 இமீடியட்டாக கட்டுங்க, உங்களை அடுத்த வாரமே ஃப்ளைட் ஏற்றுறோம் அப்படின்னா. நான் சொன்னேன் 10 பைசா என்னால் கொடுக்க முடியாது, ஐம் சாரி. நான் ஏற்கனவே ஒரு 25,000 கொடுத்துட்டு 5 வருஷம் அது வாங்க முடியாமல் அவஸ்தப்பட்டுருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப ஷாக்கு, என்ன அது செலக்ட் ஆனதே ஒரு கேண்டிடேட்டு அவனும் முடியாதுன்றானே, அந்த வந்து போனவனுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் கூட எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப வருத்தம். அவனுக்கு கெஞ்சி கேட்டானுங்க, ஒரு 2,000 கட்டுங்க சார், நீங்கள் ஃபாரின் போன பிற்பாடு உங்கள் அப்பாவை டிடி கொண்டு வந்து இங்கே கொடுக்க சொல்லுங்கள், அது செய்ய முடியுமா, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எங்களை நம்பலைன்னா பரவாயில்ல அப்படின்னு. சரின்ட்டு 2,000 கட்டிட்டு வந்தோம். 1 வீக்கில் பிரதர் நான் சவுதி போயிட்டேன். பிரதர் கத்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அந்த எந்த சூட் கேஸை 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சேனோ அந்த சூட் கேஸ் எடுத்து தூத்துக்குடி போனேன், அதே சூட் கேஸ் எடுத்துகிட்டு நான் சவுதிக்கும் போனேன். பிரதர் கர்த்தர் என்னை அற்புதமாக ஆசீர்வதிச்சார் என்னுடைய வாழ்க்கையில். அங்கே இஜிப்சியன்ஸ் மத்தியிலையும் பிரிட்டிஷ் பீப்புள் மத்தியிலையும் லெபனானிஸ் மத்தியிலையும் கர்த்தர் என்னை நல்லா உயர்த்தினார் அந்த இடத்துல சவுதியில். கடவுள் ஒரு பெரிய அற்புதமான வாசல் எனக்கு திறந்தார். அங்கே வெயிலில் கஷ்டப்படணும் சைட்டில், ஆனால் நான்
ஆமாம் சவுதின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பாலைவனம்.
ஆமாம்
அதிகமான வெயில், அது நீங்கள் ஒரு சிவில்
ஃபீல்டில்
இருந்ததுனால வெளியில் வெயிலில் தான் நின்றுக்கணும்.
ஆமாம் கஷ்டப்பட்டேன் பிரதர். பட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1.5 இயரில் என்னை ஆஃபீஸில் மாற்றிட்டாங்க பிரதர். அந்த இஜிப்சியனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, மஹமூத் ஷல்தூத் அப்படின்ட்டு ஒரு இஜிப்சியன் ப்ராஜெக்ட் மேனேஜர். எல்லாருக்குமே நான் ரொம்ப பிடிக்கும், ரவி ரவின்னு சொல்லி பேசிட்டுருவாங்க. அந்த முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் நான் காஸ்பிள் சொல்லுவேன் பிரதர். அவங்க என்ன நினச்சாங்க, என்னை ஹிந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காஸ்பிள் சொல்லும்பொழுது ஒரு இஜிப்சியன் வந்து என்னை அடிக்கவே வந்துட்டான், இது வந்து முஸ்லீம் கண்ட்ரி, இங்கே வந்து நீ இயேசுவை பற்றி சொல்கிறிய அப்படின்னு. நான் என்னுடைய டெஸ்டிமனியெல்லாம் சொன்னேன்.
இப்பொழுதும் சவுதி அரேபியாவிலேருந்து நம்மை அனைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சவுதியில் இருந்தபடினால அதை கூறுகிறேன்.
ஆம் சவுதிக்கு நான் கொண்டு போகும்போது என்னோட பைபிளும் அதே பைபிளை எடுத்துகிட்டு போனேன் பிரதர். அந்த
சவுதியில் பொதுவாக பைபிள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஸோ
எப்படி எடுத்துகிட்டு போனேன்,
என்னோட பேண்ட்டோட லெக்ஸில் வச்சு மடித்து எடுத்துகிட்டு போனேன், கொண்டு போயிட்டோம் பிரதர். செக் பண்ணாங்க, அதை கண்டுபிடிக்க முடியல.
ப்ரைஸ் காட், அதாவது பேண்ட்டோடைய மடிப்பில் நீங்கள் அதை தைத்து எடுத்துக்கொண்டு போ.
ஆமாம் மடி தைக்கல பிரதர், அந்த லெக்ஸ் கிட்ட வச்சு ரோல் பண்ணி பேண்ட்டில்
வச்சுருக்கேன்.
செக் பண்ணாங்க, ஆமாம் செக் பண்ணாங்க, பட் பைபிள் அவங்க கண்டில் பாட்டில் நான் கொண்டு போயிட்டேன். ஹோலி பைபிள், பெரிய பைபிள்.
ஒரு காலத்தில் சினிமா பாடல்களை நீங்க அப்படி உயிருக்கு உயிரா எடுத்து வச்சிருந்தீங்க. ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அப்படி நேசித்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்படியா தேவன் செய்திருக்கிறார்.
ஆமா பிரதர், அங்க கொண்டு போயிட்டு அதை வாசிக்க ஆரம்பிச்சு. என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமைனா அங்கே ஹாலிடே, ஸோ வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு சினிமா ஓட ஆரம்பிச்சிடும். என்னோடய ரூம்மேட்டு 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் கிறிஸ்டியன் ஒருத்தர் ஹிந்து. இருந்தாலும் காலையிலேயே எல்லா சீடிஸும் வந்துடுவாங்க, சினிமா சீடிஸ் படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் செய்த ஒன்றே ஒன்று தான், ஃபஸ்ட்டு ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று வாங்கினேன், ஒரு பெரிய ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினேன் காதை மூடுற மாதிரி. அதை வச்சுட்டு அங்கே நிறைய டிவோஷனல் சீடிஸ் இந்த மலையாளிஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. மலையாளம் தெரிலனாலும் அந்த பாட்டு போட்டு கேட்டுட்ருப்பேன். ஸோ அது காதில் மாட்டினேன்னா லஞ்சுக்கு என்னை தட்டி எழுப்புவாங்க, எப்பா ரவி எழுந்துருவா லஞ்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு. திரும்பி கூட பார்க்க மாட்டியா என்னதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் கட்டில் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்குவேன். 3 காட் இருக்கும் ஒரு ரூமில். ஸோ அந்த மாதிரி அந்த 3 வருஷம் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கே ஒரு பெரிய இது, ஏதாவது உடம்பு சரியில்லைனா என்கிட்ட ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி கடவுள் என்ன அந்த இடத்துலையும் மகிமையாக உயர்த்தினார். 3 வருஷம் அங்கே இருந்த பிரதர். 1997 நான் சென்னைக்கு வந்தேன். சென்னை வர்றதுக்கு முன்னாடி அம்மா அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து. இங்கே
நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அரபி உணவுகள நீங்கள் ரொம்ப பிடிச்ச உணவு என்னது?
ஷர்மா.
ஷர்மா, ஓகே
ஷர்மா ரொம்ப.
நீங்கள் இங்கே நம்ம இந்திய உணவு எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க?
இந்திய உணவுன்னு ஹைதராபாத் பிரியாணி.
ஹைதராபாத் பிரியாணி, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் சென்னை வந்து என்ன நடந்தது?
சென்னை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பிரதர்.
அப்போ ஒரு உற்சாகத்தோடு தான் வந்திருப்பீங்க சென்னைக்கு.
ஆமாம், வந்து என்னோட கல்யாணத்துக்காக வேண்டிய என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் அவங்களோட டேட்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணி ஒருத்தர் எக்ஸிட் வந்தார், விசாதோட க்ளோஸ் பண்ணிட்டு வர்றார். அவரும் எனக்காகவே இருந்து இன்னொரு ஹிந்து ஃப்ரெண்டு விட்டர்ன்ட்டு அவரும் சேர்ந்து நாலு பேரும் ஒன்றா வந்தோம். வந்து என்னோட மேரேஜ் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது.
ஓகே,
நடந்துட்டு கடவுள் வந்து பாருங்கள், நான் கடவுளை அன்னைக்கு தேடினதுனால ஒரு நல்ல காட் ஃபியரிங் கேர்ள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அற்புதமாக என்னோடய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தார் கர்த்தர். ஒரு நல்ல ஒரு காட் ஃபியரிங் கேர்ள் தான் நான் சொல்லுவேன். நான் தேடினாலோ இல்லை அப்பா அம்மா தேடினாலோ அது கிடச்சிருக்காது, பட் கடவுளாக காட்டியிருக்காரு அதை. அது ஒரு அற்புதமாக நடந்திருக்கு அந்த இது. அப்பா அம்மாங்க அதை சொன்னாங்க. ஸோ அப்படி கடவுள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் செய்தார் பிரதர். குடும்பமாக இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஒர்க்கிங் டே ஆனதுனால அவங்கள வர முடியல. ஸோ எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, அவங்களும் கடவுள் நல்ல பாடக்கூடிய வரங்களை கொடுத்துருக்கார். ஸோ கடவுள் எங்களை குடும்பமாக இன்றைக்கி பாட வச்சுருக்காரு. அதுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன்.
சொல்லுங்க பிரதர், அது தொடர்ந்து என்ன ஆனது? அது நீங்கள் சென்னைக்கு வந்த உடனே,
சென்னைக்கு வந்தேன். இப்போ நான் மூணு மாதம் வெக்கேஷனில் தான் வந்திருந்தேன் பிரதர். ஸோ வந்துட்டு திருப்பி போக வேண்டிய சூழ்நிலை. பட்டு மூணு மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிவிட்டு போனேன், என்னால் அங்கே இருக்க முடியல. 3 மந்த்ஸில் திருப்பியும் மெட்ராஸ்க்கு என்னோடய ஓன் டிக்கெட்டில் வந்துட்டேன். நான் அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி பிரதர் எனக்கு உள்ள ஒரு பெரிய போராட்டம், நம்ம போனால் என்ன பண்ண போகிறோம், கல்யாணம் வேறு ஆகிடுச்சு. இப்போது வீட்லேயும் அப்பா அம்மாவுக்கு நான் வரது இஷ்டம் இல்லை, ஏன்னா நிறைய செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னை படிக்க வச்சுருக்காங்க. நான் ஒரு 3 வருஷம் சம்பாதிச்சு அனுப்பியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் இங்கே வேலை செய்கிறத அவங்க விரும்புனாங்க. ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியல. கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்கள தனியாக விட்டுட்டு போயிட்டு என்னால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு பாரமான வாழ்க்கையாக இருந்தது. அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக உணர்ந்தேன். டெய்லி சாயந்தரத்தில் போயிட்டு அந்த அரபிக்கடல் ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருப்பேன் தனியாக. அந்த பீச்சில் அலையில்லாத பீச்சு, அங்கே தான் பார்க்கலாம் பிரதர். சவுதியில் அலையே இருக்காது, ஏரி மாதிரி இருக்கும் கடல். ஸோ அந்த இடத்துல வந்து அழுது ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். அந்த இடத்துல நான் அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் நான் ஒரு ஓத்து எடுத்தேன், கர்த்தாவே நான் இன்னும் 2 டேஸ் நான் ஜெபம் பண்ண போகிறேன் ஃபாஸ்டிங் இருந்து. உமக்கு சித்தமானால் நான் இந்தியா போவேன், ஆனால் எனக்கு ஒரு வழியை நீர் ஆயத்தம் பண்ணிக்கொடுவோம் அப்படின்னு. எனக்கு அங்கே இருக்கும்போது ஒரு ட்ரீம், இங்கே நான் மெட்ராஸில் ஸ்பிக்லின்னு ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்டில் ஒர்க்
பண்ணிகிட்ருந்தேன்.
அந்த கம்பெனியில் உள்ள கான்ட்ராக்டர்ஸை, சிவில் கான்ட்ராக்டர்ஸை பார்க்கும்போது அவங்கள போல் பைக்கில் வந்து போகணும், அவங்க போல் ஒரு நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் லீட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை, அந்த ஆசை இருந்தது. ஆனால் கர்த்தர் மிகவும் நல்லவர் பிரதர். நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து இங்கே ஒரு மாதம் ஆச்சு. இங்கே வீட்லேயும் மரியாதை இல்லை, பட் வைஃப்க்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்தது. நான் 3 வருஷம் கழித்து வந்திருந்தேன்னா நிறைய பெனிஃபிட்ஸோடு வந்திருப்பேன். பட் நானே வந்ததுனால என்னோடய சொந்த டிக்கெட்டில் வந்து சேர்ந்தேன். ஆனால் கர்த்தரை நம்பி நான் வந்தேன் பிரதர். நான் ஜெபிச்சுட்டு தான் வந்தேன். கர்த்தர் வந்து அற்புதமாக, நான் ஒரு 3-4 இன்டர்வியூ போனேன் அந்த டைம்லேயும். என்னோடய ரூம்மேட்ஸ் எல்லாம் இங்கே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க வந்து சென்னையில். ஸோ அவங்க மூலமாக இன்டர்வியூ போனால் அந்த இடத்துல இன்டர்வியூ பண்ணவங்க என்னை நோவேர் ஆக்கிட்டாங்க பிரதர். என்னை ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாதவங்கிற மாதிரி பேசி அனுப்புனாங்க. ஸோ அது வந்து அந்த என்னோட ரூம்மேட்ஸ்க்கு அவங்களுக்கும் உள்ள கிரட்ஜின்றதை நான் அப்புறமா தெரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கர்த்தருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதினேன் பிரதர். இன்றைக்கும் அந்த லெட்டரை வச்சுருக்கேன். 97
ஆண்டவருக்கு ஒரு லெட்டர் எழுதினீங்க?
ஆமாம் கர்த்தாவே.
அதாவது நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு நினைவு வருது. ஒரு சிறுவன் என்ன பண்ணினானா, அவனுக்கு ஒரு 100 ரூபாய் தேவைப்பட்டதான், ஏதோ ஒரு காரணத்திற்காக. ரொம்ப சிறிய பையன், ஒருவேளை ஏதோ ஒரு பொம்மையை பார்த்தானோ, இது அவங்க அப்பாவால் கொடுக்க முடியலை. ஸோ அன்னைக்கு ஆலயத்திற்கு சென்ற பொழுது அப்போது அந்த பிரசங்க யார் சொன்னாராம், பாதிரியார், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஸோ ஆண்டவர் வந்து ஜபத்திற்கு பதில் கொடுக்குறவர்னு பேசினாராம். ஸோ இவனுக்கு உடனே ஒரே ஆச்சரியம், அவன் சண்டே ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறான் போல. ஸோ உடனே தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் ஒரு பேப்பரை கிழித்து ஆண்டவருக்கு ஒரு லெட்டர் எழுதினானா, ஜீசஸ் சென்ட் மீ 100 டாலர்ஸ் ருபீஸ், நம்ம ருபீஸ்னே வச்சுக்கோம், சென்ட் மீ 100 ருபீஸ், எனக்கு 100 ரூபாய் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி எழுதி என்ன பண்ணானா, மடித்து தன்னுடைய அட்ரஸையும் எழுதி, தன்னுடைய பேரை எழுதி அதை வந்து அதில் போட்டானா, அதாவது அந்த காணிக்கைக்குரிய அந்த பெட்டியில் ஆஃபரிங் பாக்ஸில் போட்டுட்டானா. ஸோ இவங்க சபை மூப்பர்கள் தலைவர்கள் எல்லாம் ஆஃபரிங் கலெக்ட் பண்ணும் பொழுது இந்த லெட்டர் வருது. ஸோ இந்த மாதிரி என்ன லெட்டர் வருதுன்னா, இந்த பையன் எழுதின லெட்டர், ஜீசஸ் சென்ட் மீ 100 ருபீஸ் ஆர் 100 டாலர்ஸ். இவங்க பார்த்தாங்க, சரி சின்ன பையன், எதுக்காக அவனை வந்து நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி 50 ரூபாயை எடுத்து என்ன பண்ணாங்களாம், அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் கொடுத்தாரான், இந்தப்பா நீ ஜீசஸ்க்கு லெட்டர் எழுதுனியே, அதனால் இந்த அவனுக்கு ஜீசஸ் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு சொல்லி ஒரு 50 ரூபா. அடுத்த வாரம் காணிக்க பெட்டியில் ஒரு லெட்டர் வந்துதான். அது என்ன லெட்டர்னா, ஜீசஸ் இனிமே எனக்கு நீங்கள் காசு அனுப்பிச்சிங்கன்னா டைரெக்டாக அனுப்பிடுங்க, இவங்க கிட்ட கொடுக்காதீங்கன்னா இவங்க 50 ரூபாவை எடுத்துட்டாங்க, இவங்க 50 ரூபாவை எடுத்துட்டு 50 ரூபாய் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிறுவனுடைய விசுவாசத்தை பார்க்கணும் இல்லையா, நம்ம 100 ரூபாய் கேட்டா அண்டர் 100 ரூபாய் தருவாரு, நடுவில் இருக்கவங்க தான் எடுத்துட்டாங்கன்றது அவனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்க எழுதின லெட்டர் என்ன பிரதர், அதை கேட்க தான் ஆவலா இருக்கிறோம்.
நான் என்ன எழுதணும் பிரதர், கையில் வச்சிருக்கேன், வாசிக்கிறேன். அது அந்த லெட்டர் டு காட் 18/2/1997
எழுதுனது.
ஆமாம், 11:04 AM காலையில் எழுதியிருக்கேன். ஓ லாட், ப்ளீஸ் கெட் மீ அ கான்டாக்ட் அட் ஸ்பிக் ஆஸ் ஏர்லியர் அஸ் பாசிபிள். யூ கேன் கெட் மீ ஈவன் டுமாரோ ஆல்சோ, தட் இஸ் மை ஃபெய்த், ப்ளீஸ் ஆன்சர் மை ப்ரேயர்ஸ், யுவர்ஸ் லவ்விங்லின்னு
எழுதினேன்.
நான் எழுதிட்டு ஒரு 1 வீக் கழித்து நான் அந்த மெட்ராஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பழைய கம்பெனிக்கு போனேன். அங்கே போயிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு கிளம்பும்போது நான் டிபார்ட்மெண்ட் என்ஜினியரையும் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், ரவி இங்கே ஒரு கான்ட்ராக்ட் வருது வந்து செய்கிறியா அப்படின்னாரு ஸ்பிக்கில். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், நம்ம இதுக்கு தானே ஜெபம் பண்ண லெட்டர் எழுதணும், இது கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓ தாராளமாக செய்கிறேன் சார் அப்படின்னு. அப்படின்னா ஒரு உன்னோட கம்பெனி ப்ரொஃபைல் ஒன்று கொண்டு வந்து கொடு அப்படின்னார். கம்பெனி ப்ரொஃபைல் ஒன்றுமே கிடையாது சார், இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு. சரி ஒரு விசிட்டிங் கார்டாவது கொடுப்பா அப்படின்னாரு. உடனே வந்தேன், லார்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ்ன்னு சொல்லி கத்தர் பேர்லேயே ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தேன்.
ஓகே,
இந்த பேர் செலக்ட் பண்ணது வந்து என்னோடய தம்பி தான் செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணி அவரே கார்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த கார்டை கொண்டு போயிட்டு மறுநாளே கொடுத்தேன் அங்கே. ஸோ அது வந்து 24/2/1997 11:40 AM அந்த கார்டை வந்து என்னோடய அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்டு ரோட்டில் நடந்து வரும்பொழுது அந்த மேனேஜர் சிவில் என்ன என்ன பண்ணார், இன்ட்ரடியூஸ் பண்ணார், ரோட்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரும் பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த தம்பிக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி வேலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி தான் ஃபஸ்ட் கான்டாக்ட் எனக்கு அங்கே ஆரம்பிச்சது பிரதர். அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை அற்புதமாக உயர்த்தினார் பிரதர். 400 ரூபாய்க்கு எந்த இடத்துல நான் வேலை செய்தனோ அங்கேயே நிறைய ஆட்களை வச்சுட்டு வேலை வாங்குகிற அளவுக்கு என் கர்த்தர் உயர்த்தினார். என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படின்னு தெரியல, அதை நான் பார்த்ததில்லை. பட் கர்த்தர் என்னை மகிமையாக அந்த இடத்துல உயர்த்தினார். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் கொடுத்தாங்க. அபரிவிதமாக கர்த்தர் என்னை உயர்த்தினார் பிரதர். என்னெல்லாம் நான் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் எனக்கு கொடுத்தார் கர்த்தர். மிகவும் நல்லவர் பிரதர்.
நிச்சயமாக நிச்சயமாக பிரதர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அருமையாக தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போலவே உங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். உங்கள் பிஸ்னஸில் ஏற்பட்ட லாஸ் அதை குறித்து நீங்கள் பேச விரும்பினீர்கள், அதை குறித்து கூறினால் மற்றவர்களுக்கு நலமாக இருக்கும்.
நிச்சயமாக பிரதர், நிச்சயமாக சொல்கிறேன். இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு 5-6 கம்பெனியில் எனக்கு கான்டாக்ட் கிடச்சிது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் பிரதர். டில் 2006 வரைக்கும் ரொம்ப நல்லா ஓடிட்டுருந்தது பிஸ்னஸ். கர்த்தர் என்னை அபரிவிதமாக உயர்த்தினார், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்னை உயர்த்தினார்.
ஓகே,
ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய எண்ணமெல்லாம் உலக பிரகாரமாக மாறிடுச்சு. பணம் வந்த உடனே பிஸ்னஸை சரியாக கவனிக்காமல் எல்லாம் சூப்பர்வைசர் பார்த்துக்குவாங்க, என்ஜினியர்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்பாட்டுக்கு கார் பின்னாடி சுற்றுறதும்
புதிய கார்கள் வாங்குறது இந்த மாதிரி
பின்னாடி சுத்துறது ஃப்ரெண்ட்ஸ்
அனைவருக்கு வருது. அது ஒரு ஒரு ஃபேன்சியாக தான் இருக்கு நிச்சயமாக.
ஸோ அந்த மாதிரி என்னோட டைம் எல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஒரு சைட்டுக்கு போனாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேன். ஸோ அப்படி என்னோட பிஸ்னஸை நான் என்ன பண்ணேன், நிறைய லாஸஸ் அதில்.
அதாவது ஆண்டவர் கொடுத்த அந்த பிஸ்னஸை நீங்கள் கவனிக்காம
அதை கேர் எடுக்காம அந்த
ஒரு நிலைக்கு வந்து. ஆமாம்,
அதுவும் கையில் கொடுத்த காசெல்லாம் நான் இந்த காருக்கும் அதுக்கு ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் செலவு பண்ணுறதுக்கும் தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகளுக்கும் தவறான விதத்தில் என்ன அப்படியெல்லாம் பண்ணதில்லை. இந்த சென்ஸ் இதுவும் தவறு தான். கர்த்தர் நமக்கு ஒரு பர்பஸோடு கொடுக்குறாரு. அவருடைய நோக்கங்களுக்காக தான் கர்த்தர் ஒரு கிறிஸ்துவனிடத்தில் பணத்தை கொடுக்குறாருன்றது இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் நம்மளை ஒரு சேனலாக உபயோகப்படுத்துகிறார். அந்த சேனல் வந்து நிச்சயமாக அது ஃபுல்லாக நினைஞ்சு அதை நினைஞ்ச பிற்பாடு தான் அடுத்து பக்கத்துக்கு போய் அது வழியும். கடவுள் நம்மளை அப்படி தான் ஒரு சேனலை வச்சுருக்கார். அதை உணராதவனா எனக்காகவே ஒரு கிராபிங் மென்டாலிட்டியோடு நான் கத்திற்கு கொடுத்தேன். இருந்தாலும் அதை பெருமைக்காக கொடுத்தேன். இத்தனை ஊழியங்களை நான் தாங்குறேன், அத்தனை ஊழியங்களை தாங்குறேன், இத்தனை மிஷினரியை தாங்குறேன்றதெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு ஒரு பெருமையாக தான் சொல்லிட்டு இருந்தேன்.
ஆனால் வேதம் சொல்கிறது உன் வலது கை கொடுக்கறது உன் இடது
கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் நான் யாராவது கேட்டாங்கன்னா இத்தனை ஊழியத்தை நான் தாங்குறேன் பிரதர், நான் ஸோ பார்க்கலாம் அடுத்த ஊழியத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு அதை ஒரு தாழ்மையோடு நான் சொல்லலைன்றதை இன்றைக்கி நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் தாழ்மையாக சொல்கிறேன் பிரதர். கர்த்தர் இருந்தாலும் ரொம்ப நல்லவர் பிரதர். அவர் கிருபையுள்ளவர். அவர் மிகவும் இரக்கமுள்ள தேவன். அவர் ஹீஸ் வாட் ஐ கேன் சே. உலகத்தில் யார் நம்மளை விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் அவர் நம்மளை விரும்புகிறவர். மிகவும் அன்பானவர். அந்த ஒரு அன்பு உலகத்தில் யார்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு அன்பு.
நிச்சயமாக நிச்சயமாக நம்முடைய அன்பில் குறைவு ஏற்படலாம், ஆனால் தேவனுடைய அன்பில் தொய்வு ஏற்படுவது
குறைஞ்சதே கிடையாது. ஒரு நாளும் நான் எத்தனையோ முறை அவரை விட்டு விலகி தூரமாக போயிருந்தாலும் அவர் என்ன அணைச்சி அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அதிலிருந்து விலக்கி கொண்டு வந்து அவர் வழிநடத்தின விதத்தை நான் ஒவ்வொரு நைட்டும் நினச்சி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். அப்படி ஒரு அதாவது என்னோடய பாஸ்டர் வந்து சொன்ன ஒரு காரியம் எனக்கு இன்றைக்கி நினைவுக்கு வருது பிரதர். அதாவது குருவிகளை பாருங்கள், அவைகள் நோக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை பரமபிதா பிழை போட்டுகிறார். அதை ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த பிரசங்கத்தை நான் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கேன். ஆனால் என்னோடய பாஸ்டர் சொன்ன விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, அந்த குருவி தன்னுடைய குஞ்சுகளுக்காக இரத்தேட பறந்து போகும்பொழுது இன்றைக்கி கிடைக்குமோ கிடைக்காதோ நான் வெறும் கையோடு திரும்பி வருவனோ இல்லை நான் ஃபுட் இல்லாமல் கஷ்டப்படுவனோன்னு. மனுஷங்க மாதிரி அது கஷ்டப்படுறதே கிடையாது. அது காலை இழந்த உடனே அந்த குஞ்சுங்களுக்காக இரத்தேடத்துக்காக கிளம்பி போகுது. ஆனால் அது கிளம்பி பறந்து போகும்பொழுதே அதுக்கு உண்டான ஆகாரத்தை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அது திரும்பி வரும்பொழுது அது வந்து வெறும் எம்டி மவுத்தோடு வந்தது குஞ்சுங்கள்ன்ற சொல்லாது. இன்றைக்கி இறை கிடைக்கலன்னு சொல்கிறதில்லை. நிச்சயமாக அது வாயில் குஞ்சுங்களுக்கு அது போடுது, அதுக்கு ஃபீட் பண்ணுது, அதுவும் சாப்பிடுது. ஸோ ஒரு குருவியை கர்த்தர் இப்படி பண்ணும்பொழுது நம்மளை கடவுள் படைப்பு கூட்ட மாட்டாரான்னு சொன்னார். இதில் என்ன டாப் மோஸ்ட் பாயிண்ட் சொன்னார்ன்னா, இருக்கிற இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி வேலை கம்மியாக இருக்குது, இன்றைக்கி அந்த வேலை இல்லை, இன்றைக்கி சூப்பர்வைசர் பார்த்துக்குவான், இன்றைக்கி அந்த வேலையை அவன் பார்த்துக்குவான், இவன் பார்த்துக்குவான், இன்றைக்கி லேசியாக இருக்குது, இன்றைக்கி மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அநேகரை போல் நானும் இருந்தேன். இன்றைக்கி வேலைக்கு போகுமா வேண்டாமா, போர் அடித்தா போக மாட்டேன். ஸோ இப்படி இருந்த எனக்கு கர்த்தர் அன்னைக்கு நல்லா தெளிவாக பேசினார். நம்ம ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும்பொழுது என்னோடய வைஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களோட ப்ரெசன்ஸ் சூப்பர்வைசர் இருக்கலாம், இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், நீங்கள் ஃபிசிக்கலாக அங்கே இருக்கும்பொழுது பரிசுத்தாவியானவர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி. ஸோ நம்ம கிளம்பி போகும்பொழுது குருவிக்கு ஆகாரத்தை உருவாக்குகிற ஆண்டவர் நமக்காகவும் அங்கே தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் பிரதர்.
அதாவது நீங்கள் சொல்கிறது எவ்வளோ சரியான ஒரு காரியம். தேவன் வந்து அருமையான வேலையை ஒருத்தருக்கு கொடுக்கலாம், பிஸ்னஸை கொடுக்கலாம், இல்லை ஒரு தொழிலை கொடுத்துருக்கலாம், ஒரு கடையை கொடுத்துருக்கலாம். அதை நம்ம வந்து கவனிக்காமல் விடும்பொழுது அது தேவன் பேரில் பழி சொல்வது சரியல்ல.
கட்டாயம்
நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு உதாரணத்தை வச்சுருந்தீங்க. அந்த குருவி யோசிக்கிறது கிடையாது, தன் செய்ய வேண்டிய வேலையை கடமையாக செய்து தேவன் வந்து அவர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக
செய்யமாக செய்கிறது. அது நான் திருப்பி இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன். இப்போ லைஃப்பில் திருப்பி நான் ரிப்பெண்ட் ஆகி கர்த்தருக்குள்ள வந்து இப்போ நான் வேலையை தேடி போகணும் பொழுது எனக்கு இருந்த முந்தி இருந்த மாதிரி 7 சைட்டில் இப்போ 2 சைட்டு தான். அங்கேயும் வேலை ரொம்ப குறைச்சலாக இருக்குது, காம்படிஷன்ஸ் பயங்கர டக் ஆஃப் ஆர் போராட்டம். ஆனால் முன்னாடி இருந்தபொழுது என்னோடய நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுது சோர்ந்து மாதத்தில் 15 நானும் என் ஒய்ஃபும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போது வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். கடந்த 4 வருஷத்தில் இந்த December 31 மட்டும்தான் கர்த்தர் அந்த வருஷம் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருந்து. முதல்ல என்னுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா நம்ம ஃபாஸ்டிங் இருந்து அழுது ஜெபம் பண்ணால் கர்த்தர் கொடுத்துடுவாருன்னு சொல்லி. அது உண்மையிலே வேதத்துக்கு புறம்பானது. உண்மையான மனசோட ஃபாஸ்டிங் இருக்கணும்னு இருந்தால் தான் நான் தருவேன் சொல்லி வேதத்தில் எங்கேயுமே சொல்லலை கர்த்தர். இப்போது நான் இப்போ வழிநடத்துதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது.
அதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும்,
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம்.
யார் கேட்டாலும், இந்த டினாமினேஷன் உள்ளவன் கேட்டாதான், கிறிஸ்டின் கேட்டாதான், இல்லை ரவி தேவனேசன் கேட்டாதான் பைபிளில் சொல்லலை. யார் கேட்டாலும் அதை தருவார். எந்நாமத்தினாலே இயேசு என்ற அந்த விலையேற பெற்ற நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும். ஒரு பிரசங்கியார் ரொம்ப அருமையாக சொன்னார், நீ கேட்குறது இந்த உலகத்தில் இல்லாத இருந்தாலும் அதை கர்த்தர் உருவாக்கி தருவார்னு சொல்லி. எவ்வளோ ஒரு அது ஆழமான சத்தியம். அது
பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் எவ்வளோ வேறுபடுகிறது பாருங்க. அந்த பிரச்சனை, ஒரு சிலர் இதை வந்து முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள தயங்கலாம், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிரசங்கியாருடைய விசுவாசம், ஆழமான அந்த ஆணித்தரமான விசுவாசம்
பாருங்க,
இந்த உலகத்தில் இல்லைனாலும் தேவன் எனக்கே தருவார்
உருவாக்கி.
ஒரு காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதை அப்படியே நமக்கு செய்து முடிக்கிறார்.
நிச்சயமாக செய்வார், செய்திருக்கிறார், இந்த வாழ்க்கையில் செய்துட்டு வர்றார்.
ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் என்ன நடந்ததுன்னா, ஒரு பிரசங்கியார் போனாராம் பாருங்க. இவர் ஏறக்குறைய 3 PhD 4 PhD படித்தவர். அப்பொழுது வேத வசனங்களை விசுவாசிப்பதை குறித்து நான் பேசுகிறதுனால இந்த சம்பவத்தை கூறுகிறேன். அப்போ இவர் 4 PhD 3 PhD முடித்தவர் போயிட்டு அந்த கிராம சபை சரியான துணியோ சாப்பாடோ இல்லாத ஜனங்க அவங்கக்கிட்ட போயிட்டு இவர் பேசினாராம், யோனா மீன் வயிற்றில் இருந்தான் பைபிளில் இருக்குது, ஆனால் அறிவியல் ரீதியாக அது தவறான ஒரு காரியம். ஏன்னா வயிற்றில் வந்து இந்த பைல் ஜூஸ் வரும், இந்த அமிலம் வரும், ஆசிட் வரும், அது வரும், இது வரும். ஆகவே யோனா வந்து கரைஞ்சி போயிருப்பான், இது பைபிளில் கூறப்பட்டிருக்கிறது தவறு என்று கூறினாராம். பல ஆதாரங்களோடு அவர் அதை பேசினார். முடிஞ்ச உடனே ஒரு வயசான அம்மா, 80 மேலே ஒரு அம்மா அவர்கிட்ட வந்து தான் காரில் ஏறும் பொழுது, அந்த அம்மா சரியாக கூட துணி இல்லாமல் அந்த கிராமப்புறங்களில் இருப்பது போல ஒரு சேலையை கட்டி கொண்டிருந்தார்களாம். வந்து இந்த ஐயாவை பார்த்து சொன்னாங்களாம், ஐயா நான் வந்து பள்ளிக்கூடம்லாம் போனது கிடையாது, உங்களை மாதிரி பைபிள் அதிகம் எனக்கு படிக்கவும் தெரியாது, ஆனால் ஒரு காரியம் ஐயா, வேதம் சொல்லுகிறது அந்த மீன் வயத்தில் யோனா இருந்தான்னு சொல்லி, நான் அதை நம்புகிறேன். ஆனால் இதே பைபிள், இதே வேதம் அந்த யோனா வயத்தில் அவ்வளோ பெரிய மீன் இருந்ததுன்னு சொன்னாலும் நான் நம்புவேன் ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொல்லித்தான். அப்போ அதுதான் விசுவாசம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை நாம் சிறு பிள்ளையை போல விசுவாசம் அதை போட்டு இப்படியா அப்படியான்னு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலெக்சுவலாக சயின்டிஃபிக்கலாக வந்து அதை ஆராயும் பொழுது சில நேரங்களில் தவிர வாய்ப்பு உண்டு. வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் எப்படி பலப்படும், எனக்கு வந்து எப்படி பக்தி விருத்தி அடைய முடியும், இப்படி நம்ம கேள்விகள் இருக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
நிச்சயமாக வேதம் அதுதான் சொல்லுது. வேதத்தை பற்றி நீ பேசுறதுக்கு உன்னோட அறிவு கொஞ்சமானதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. கர்த்தரை பற்றி அறிந்து கொள்றதுக்கு அது எப்படி சொல்றது பிரதர், வார்த்தைகளே இல்லை பிரதர்.
நிச்சயமாக பிரதர், இப்போ நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு சிடியை வெளியிட்டிருக்கிறீர்கள், அதை குறித்த ஒரு சில வார்த்தைகள்.
ஆக்சுவலாக அந்த சிடியில் இருக்கிற எல்லா பாட்டுமே நான் தூத்துக்குடியில் இருக்கும்பொழுதும் சவுதியில் இருக்கும்பொழுதும் எழுதினது. அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு பிரதர்.
ஏன் இவ்வளவு நாட்கள் அதை வெளியிடவில்லை,
எப்படி சொல்கிறது பிரதர், அதை நான்
நேரத்துக்காக காத்திருந்தீங்களா
அப்படின்னு சொல்லலாம் பிரதர். இன்னொன்று வந்து எனக்குள்ளே பெருமை இருந்தது பிரதர், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்னு ஒரு வசனம் இருக்குது. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்னா கொலை பண்ணவனுக்கு கூட எதிர்த்து நிற்கிறது இல்லை, பைபிள் அப்படி சொல்லலை. பெருமையுள்ளவனுக்கு மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்கிறார். ஸோ எனக்குள்ளே பெருமை இருந்தது, நான் இப்படி பாடுறது எல்லாரும் பாராட்டணும், எனக்குள்ளே ஒரு பெருமை, என்னோடய ஃபோட்டோ இப்படி போடணும் அப்படி போடணும் ஆல்பத்தில். இப்படிலாம் ஒரு வாஞ்சேன் என் மனசில், ஒரு ஆசை, பேராசை, என்னோடய பேர் பிரஸ்தாபம் ஆகணும் அந்த எண்ணம் இருந்ததுனால தான் பிரதர் அது வர இத்தனை வருஷமாக என்னால் வெளியிட முடியலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ணேன், கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்தேன், கர்த்தாவே நான் யோசித்ததெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, உம்முடைய நாமத்துக்காக இதை நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஜெபித்த பொழுது திங்ஸ் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட் பிரதர். ஆச்சரியமாக வழியில் கடவுள் அற்புதமாக இதை உருவாக்கி கொடுத்தார்.
அதாவது நீங்கள் பிரயாசம் எடுக்கல, தேவனாக
தேவனாக இதை ஏற்படுத்தி கொடுத்தார். இத்தனை வருஷமாக என்ன என்னால் முடியாதது, ஒரு ஒரு சில ரெண்டு மூணு வருஷத்துலேயே கர்த்தர் இதை வெளியிட கிருபை செய்தார்.
உண்மையாகவே 18 ஆண்டுகள் முடியாத ஒரு காரியத்தை
நிச்சயமாக
2 ஆண்டுகளில் தேவன் முடித்தார் என்று சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த கர்த்தர் நல்லவர் என்ற ஒலிப்பொழியை நான் கேட்டிருக்கிறேன். அருமையான குவாலிட்டி, அருமையான குவாலிட்டி, அருமையான இசை. இப்பொழுது இது தேவனாக உருவாக்குகிற ஒரு வாய்ப்பு.
நம்ம என்ன வாஞ்சிக்கிறோமோ, நான் என்ன வாஞ்சித்தனோ அதை அதெல்லாம் எனக்கு கொடுத்தார் பிரதர். நான் என்ன கார் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் எனக்கு கொடுத்தார். ஸோ அதே போல் நான் இப்போ ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி வாஞ்சித்தேன், என்ன வாஞ்சித்தேன், உமக்குன்னு நான் ஒன்றுமே செய்யலையேன்னு. அப்புறம் ஒரு யோசனை, உமக்காக நான் செய்ய வேண்டியது என்ன இருக்குது, எல்லாமே நீர் எனக்காக சிலுவையில் செய்து முடித்து விட்டீர். நான் எல்லா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்காக எல்லாவற்றையும் கொலோசையர் 3:15 சொன்ன மாதிரி சிலுவையில் அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிசாசின் கிரிகள் எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு வசனம் இருக்குது. ஸோ ஹீ ஹஸ் காங்கர்ட் எவ்ரி திங் பிகாஸ் ஆஃப் அஸ். அதை நம்ம புரிஞ்சிக்காமல் ட்ரெடிஷ்னலாக வாழ்ந்துட்டுருக்கோம். அன்னைக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஸோ ஒன்லி திங் வி ஹாவ் டு பொசஸ் டுடே, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். எப்படி எடுத்துக்கொள்ளணும்? விசுவாசத்தின் மூலமாக, நம்ம அறிக்கை செய்கிற வார்த்தையின் மூலமாக. நெகட்டிவ் வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து வராதபடிக்கு பாதுகாத்துக்கொண்டு கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை சொல்லி வேத வசனத்தை நம்ம மனசில் நிறுத்தி அதையே நம்ம பேசும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்கள். இப்போது நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நான் கர்த்தருக்காக உண்மையாக இருந்திருந்தேன்னா இப்போ இருக்கிற இந்த நிலைமையை காட்டினா இன்னும் கோடி மடங்கு என்னை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வாதமாக வச்சுருப்பார். ஸோ இப்போ இட் இஸ் நாட் ஆல்சோ டூ லேட்னு சொல்லி நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். கடவுள் என்ன அற்புதமாக வழிநடத்தி வரார்.
ஸோ அன்பு நேயர்களே, இந்த நாளிலும் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகள். தொடர்ந்து இன்னும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.